بسم الله الرحمن الرحيم.
رحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. இந்த தலைப்பு என்னமோ நம்மளாக தேர்வு செய்த ஒரு தலைப்பு அல்ல. நரகத்தின் நாய்கள் இது நம்ம பயானுடைய தலைப்பாக இருந்தாலும், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார் குறித்து சொன்ன வாசகம். ஒரு குறிப்பிட்ட சாரார இவர்கள் நரகத்தின் நாய்கள், கிளாபுன்னார், நரகத்தின் நாய்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்தது. அப்படி என்றால் நம்ம பல பேருக்கு இங்க கேள்வி வருது, அந்த நபர்கள் யார்? நரகத்தின் நாய்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட நபர்கள் யார் என்ற கேள்வி வருகிறது. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னாங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். யாரை சொன்னாங்க தெரியுமா? நபி அவர்களால் இப்படி சொல்லப்பட்டவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று கலிமா சொன்னவர்கள், குரானை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த குரானை ஓதியவர்கள், குரானை அதிகமாக குறிப்பிட்டு பேசியவர்கள், தொழுகையாளிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே நரகத்தின் நாய்கள், யார் இந்த நரகத்தின் நாய்கள்? தொழுகையாளியாக இருந்தவர்கள். எந்த அளவுக்கு தொழுக? சத்தியத்தில் இருந்த சஹாபாக்களுடைய தொழுகையையும் இந்த நரகத்தின் நாய்களுடைய தொழுகையையும் ஒப்பிட்டு பார்த்தால் இவருடைய தொழுகை மேல இருக்கும். அப்படி தொழுதவர்கள் சத்தியத்தில் இருந்த சஹாபாக்களுடைய நோன்பையும் இவர்களுடைய நோன்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களுடைய நோன்பு அப்படி இருக்கும், இவர்களுடைய அமலையும் அவர்களின் அமலையும் ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களுடைய செயல்பாடு ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களா? இல்லை. அல்லாஹ்வை இல்லைன்னு சொன்னாங்களா? கிடையாது. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க, தூதர் ஏத்துக்கிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, நன்மைகளில் வேகமாகவும் விவேகமாகவும் இருந்தவர்கள். அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கல, அல்லாஹ் மறுக்கவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கல. தொழுக நோன்பு இப்படியெல்லாம் நல்லறங்களை செய்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சாராரை பத்தி தான் இவர்கள் நரகத்தின் நாய்கள்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரே ஒரு காரியம் அவங்ககிட்ட வந்துருச்சு, இவ்வளவு தொழுக இருந்தாலும், நோன்பு இருந்தாலும், ஈமான் இருந்தாலும், அல்லாஹ்வை நம்பினாலும், கலிமா சொல்லி இருந்தாலும், அல்லாஹ் ரசூல் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் ரசூல் வன்மையாக கண்டித்த ஒரு கெட்ட குணம், ஒரு வழிகேடு அந்த சாராரிடத்துல இருந்துச்சு. இந்த ஒண்ணுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்னாங்க இவர்கள் நரகத்தின் நாய்கள். அப்ப நமக்கு எவ்வளவு கவனம் வேணும்! நம்ம பல பேருக்கு இப்ப பயம் வரும், நம்மளும் தொழுகிறோம், நம்மளும் நோன்பு வைக்கிறோம், நம்ம தொழுக நோன்பு கூட கம்மியா இருக்குது, அப்ப நம்ம நரகத்தின் நாய்களா இருப்போமோ அப்படிங்கிற பயம் கூட வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செஞ்சா நரகத்தின் நாய்கள்னு சொன்னாங்க, அது நம்ம யாத்தை இல்லாம பார்த்துக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையால் இங்க வந்திருக்கக்கூடிய எந்த மக்களிடத்திலையும் அப்படிப்பட்ட பண்பு இருக்காது, இன்ஷா அல்லாஹ் இருக்காது. யார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பார்த்தா, ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சுன்னா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்னும் திருமிதி பல நூல்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, இவர்கள் திமஸ்கில் இருக்கிறாங்க. திமஸ்க்னா என்ன? சாம்னா, சாம் நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஈராக்கில் இருந்து சில தலைகள் கொண்டு வரப்படுது. என்ன? ஆட்டு தலை இல்ல, மாட்டு தலை இல்ல, மனித தலைகள் கொண்டு வரப்படுது. வெட்டி தலைகள் கொண்டு வரப்படுது. ஏன்னா அலி அலியல் அவர்கள் ஒரு கூட்டத்தோடு போர் செய்யறாங்க, ஹவாரிஜி என்ற கூட்டத்தோடு போர் செய்யறாங்க. இவங்க முஸ்லிம்களாக இருந்து இஸ்லாத்திலே கண்ட கண்ட விஷயங்களை எல்லாம், தேவையில்லாத குரான் வசனங்களை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி, நபிமொழிகளை மறுத்து, சஹாபாக்களை எல்லாம் காஃபிர் என்று சொல்லி போன ஒரு கூட்டம். அப்ப ஆட்சியாளருக்கு கட்டுப்படல, முஸ்லிம்களை கொலை செய்ய வந்தார்கள் என்ற காரணத்துக்காக அலி அலியல் அவர்கள் இவங்களோடு போர் செஞ்சாங்க. இவங்க ஈராக் நாட்டை சார்ந்தவர்கள், ஹரூரியா என்ற பகுதியை சார்ந்தவர்கள் இந்த ஹவாரிஜிகள். அந்த போரிலே கொல்லப்பட்ட இந்த தலைகளை திமஸ்குக்கு கொண்டு வரப்படுகிறது, அங்கே வைக்கிறார்கள். அபு மாமா ரலியல்லாஹு அவர்கள் இந்த தலைகளை பார்த்து விட்டு சொன்னார்கள், கிலாபுன்னார், இவர்கள் நரகத்தின் நாய்கள். மூணு தடவை சொல்கிறார்கள், நரகத்தின் நாய்கள், நரகத்தின் நாய்கள், நரகத்தின் நாய்கள், செத்து போன தலைகள் சொல்லிட்டு சொல்றாங்க. இவர்கள் மோசமான நபர்கள், இவர்களை கொல்வதற்கு ரசூலுல்லாஹி அவர்கள் கொண்டால் நன்மை இருக்கு என்று சொன்னார்கள், இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றும் சொன்னார்கள். அப்போ இந்த விளக்கத்தை சொல்லும் போது அங்க ஒரு நபர் இருக்கிறார், அவர் கேட்கிறார், அபு உமாமா ரலியல்லாஹு அவர்களே, இவங்களை நரகத்தின் நாய்கள்னு சொல்றீங்களே, இது உங்களுடைய சுய கருத்தா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? கேள்வி வருது அங்கேயே. அப்ப அபு மாமா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் சுய கருத்தா சொன்னா நான் அப்படி பொய் சொல்ல துணிவேனா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல முறை நான் இதை கேட்டிருக்கிறேன், இவர்கள் குறித்து ரசூலுல்லாஹி அவர்கள் கிளாபுன்னார், இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று சொன்னார்கள். ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, ஏழு தடவை சொல்றாங்க. ஏழு தடவைக்கும் அதிகமாக இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு அந்த வெட்டப்பட்ட அந்த தலைகளை பார்த்து அழுகிறார்கள். என்ன செய்யறாங்க? அழுக, அதாவது நரகத்தின் நாய்களாகவும் இருக்கிறாங்க, அவங்களை பார்த்தா ஒரு அழுகையும் வருகிறது, கண்கள் கலங்குகிறது. அப்ப கேக்குறாரு, இவங்க தான் நரகத்தின் நாய்களா இருக்கிறாங்க, இவங்களை பார்த்து நீங்க எதுக்கு அழுகிறீங்க, என்ன அழுகிறதுக்கு என்ன காரணம்? அப்ப சொன்னாங்க அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரஹ்மதன் ரஹிம்துஹும், இவர்கள் மீது உள்ள இரக்கத்தால், கருணையால் அழுகிறேன். கானு மூமினீன் ஃபகஃபரு பஅத ஈமானிஹிம், இவங்களாம் ஒரு காலத்துல மூமின்களாக இருந்தவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், தங்களுடைய ஈமானுக்கு பிறகு காஃபிர் ஆனவர்கள். அப்ப ஈமான் கிடைத்த பிறகு காஃபிரா போய் விட்டார்களே என்று நினைத்து அழுகிறேன் என்று சொல்லிவிட்டு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை படிக்கிறார்கள் அந்த இடத்துல. இதெல்லாம் நீங்க கவனமா கேளுங்க, ஏன்னா என்னைக்கோ நடந்தது நரகத்தின் நாய்கள், அவங்களை பத்தி இன்னைக்கு நம்ம எதுக்கு பேசணும் என்று நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நரகத்தின் நாய்களுடைய சாயல் இன்றைக்கு ஒரு சாராரிடம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியில் இன்றைக்கு ஒரு சாரார் போய்கொண்டிருக்கிறார்கள். அதுல நம்ம விழுந்துடக் கூடாதுங்கிறது தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு எதுக்கு? யாரையும் திட்டுறதுக்கோ யார் மனசையும் காயப்படுத்துறதுக்கு இல்ல. நம்ம போய் நரகத்துல விழுந்துடக் கூடாது, அந்த நரகத்துல போய் நாயா கிடக்க கூடாது, அதுக்காகத்தான் இந்த தலைப்பு. அப்ப ஒரு வசனத்தை படிக்கிறார்கள், என்ன வசனம்? தெளிவான சான்றுகள் தங்களிடம் வந்த பிறகும் முரண்பட்டு கருத்து வேறுபாடு கொண்டு அந்த சான்றுகளுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டு பண்ணி பல கூட்டங்களாக பிரிந்தார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த வசனத்தை இவர்கள் விஷயத்தில் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே படித்து காட்டுகிறார்கள். அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை, அதாப், வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹவாரிஜுகள் தொழுதாங்க, நோம்பு வச்சாங்க, அல்லாஹ்வை நம்புனாங்க, ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. ஆனா இவங்க செஞ்ச குழப்பம் தான் என்ன? நபி உங்களை நரகத்தின் நாய்கள் சொன்னாங்களே, நரகத்தின் நாய்களாக கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? அது ஹதீஸ்கள்ல தெளிவா இருக்குது. அந்த உருவாக்கம் ஆரம்பத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க வழங்கிக்கணும், இந்த வாடை எங்கெங்கெல்லாம் படுதோ அது அப்படியே தூக்கி எறிஞ்சிடணும். இந்த நரகத்து நாய்கள் சென்ற வழி யார் யாரெல்லாம் அந்த வழியில போறாங்களோ அப்ப வழங்கிக்கிற வேண்டிதான், ஆஹா இது நரகத்துக்கு போகக்கூடிய வழி, தொழுகையை பார்க்க கூடாது. ரசூலா தான் சொல்றாங்க, தொழுகையை பார்க்காத, நோம்ப பார்க்காத, ஈமான் கொள்கை கொள்கை அதெல்லாம் பார்க்காத. ஒரே ஒரு அடையாளம் இருக்கு, அதை செஞ்சுட்டா நரகத்து நாய்கள் தான். அது என்ன ஹதீஸ்? புகாரியில 6163வது ஹதீஸ், 6163வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கனிமத் பொருள் இருக்கு, அதை பங்கு வச்சு கொடுக்குறாங்க, சஹாபாக்களுக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஆளு துல் ஹுவைசிரா என்ற ஒரு நபர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, யார் ரசூல் அல்லாஹ், எப்படி அல்லாஹ்வின் தூதரே, யஅதில், நேர்மையா நடங்க, இத்தகல்லா, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. யாருக்கு நேர்மையை சொல்லி தர, யாரிடத்துல அல்லாஹ்வுக்கு பயப்படுன்னு சொல்ற? ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு. அது எப்படி சொன்னாரு? நீ ரசூல இல்லைன்னா சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ்னு கூப்பிட்டு சொல்ற, எப்படி அல்லாஹ்வின் தூதரே நேர்மையா நடங்க. அப்ப நபிய மறுக்கல, ஆனா எப்படி வருது பாருங்க சிந்தனை. அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன்பா நான் நேர்மையா நடக்கன்னா உலகத்துல யாருப்பா நடக்க போறான்? நான் அல்லாஹ்வுக்கு பயப்படலன்னு என்னால குற்றம் சாட்டியே, அப்ப வேற யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுவா? நானே அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், வேற யார் பயப்பட போறா? அப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து நேர்மையா நடக்குன்னு சொல்லலாமா? நபியை பார்த்து நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படலன்னு சொல்லலாமா? இந்த ஆள் சொல்றாரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் உமர் அலியில அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆள் கழுத்தை வெட்டிடுவா, முனாஃபிக் வெட்டிடுவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், இவருக்கு தோழர்கள் பிற்காலத்துல வருவாங்க, இந்த நோய் இங்கே முடியாது. ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே ரசூலுல்லாஹ் மோதுறது அதான இது. இந்த நரகத்தின் நாயினுடைய குணம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்னு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டு நபியோட மோதுறது, நபிக்கே நேர்மையை சொல்லி கொடுக்கிறது, நபிக்கே இறையச்சத்தை சொல்லி கொடுக்கிறது. ஏன் மூமின் எப்படி சிந்திப்பான்? நபி சொல்லிட்டாங்க அதான் நேர்மை, நபி சொல்லிட்டாங்க அதான் தக்குவா, இப்படி மூமின் சிந்திப்பார். ஆனா என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதை நோண்டுவேன். பிரச்சனை என்ன, நபியே சொன்னா கூட நபி சொன்னதை நோண்டுவேன், அது சரியா தப்பான்னு பார்ப்பேன், அது தப்பு தப்பா இருந்தா நபி சொன்னதா இருந்தாலும் தப்பு. இந்த மாதிரியான சிந்தனை நபியுடைய விஷயத்துல வந்துச்சு. யாரிடத்துல? அந்த ஹவாரிஜி இடத்துல. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இந்த நோய் இங்கே முடியாது, இவனை மாதிரியான ஆட்கள் பிற்காலத்துல வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்க தொழுகை அவங்க தொழுகையை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளா என்ன தொழுகிறோம் நீங்க அற்பமா நினைப்பீங்க, அப்படி தொழுவாங்க. உங்க நோம்பை அவங்க நோம்பை ஒப்பிட்டு பார்த்தா, நம்மளா என்ன தொழுகிறோம் நினைக்கிற அளவுக்கு அப்படி நோம்பு வைப்பாங்க. அமல் இமல் எல்லாம் களை கட்டும், சூப்பரா இருக்கும். எக்கரா உடல் குரான், குரானை ஓதுவாங்க. நபி சொன்னாங்க, அதனால குரானை மறுக்கிற கூட்டம் இல்ல, குரானை ஓதுவார்கள். ஆனால் லாய் ஜாவிஸ் ஹனாஜிரஹும், அது தொண்டக்குரிய கடக்காது. குரான் அப்படி இங்கதான் இருக்கும், அந்த குரான் என்ன சொல்லுதுங்கிற அர்த்தம் கூட தெரிய, ஆனா ஓதுறது பார்த்தா அவ்வளவு இனிமையா இருக்கும். யஹ்சபூன அன்னஹு லஹும், அந்த குரான் தங்களுடைய வழிகட்ட கொள்கைக்கு சாதகமானது என்று நினைப்பார்கள். வஹு அலைஹிம், ஆனால் அந்த குரான் அவர்களுக்கு எதிராக இருக்கும். இந்த அடையாளம் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கு, 1773வது ஹதீஸ். அப்ப வழிகட்ட கொள்கையை உருவாக்கிட்டு குரான் ஓதுவாங்க. இந்த குரானை ஓதி அது தனக்கு சாதகம் நினைப்பாங்க, ஆனா உண்மையில அவங்க கொள்கையை குரான் தராது, குரான்ல இருக்க அவங்க குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இது பின்னாடி ஒரு கூட்டம் வரும், ஏன்னா இதே நோய் தானே. அப்புறம் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 3606வது ஹதீஸ், கவுமுன் யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி, அவர்கள் நான் காட்டாத வழியை காட்டுவார்கள், என்னுடைய சுன்னத்தை எடுக்க மாட்டார்கள், என்னுடைய சுன்னத்தை என்னுடைய வழியை என்னுடைய வழிகாட்டலை எடுக்க மாட்டார்கள். நான் காட்டிய வழியை தள்ளிவிட்டு வேறொரு வழியை எடுப்பார்கள், ஆனா குரானை தூக்குவாங்க. நல்ல பாருங்க, குரானை எடுப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, சுண்ணத்தை நபிமொழிகளை மறுப்பார்கள், நபிமொழிகளை எடுக்க மாட்டார்கள். ஏன்? இவங்களுடைய மூதாதையர் துல்குவைசிரா, அவனுக்கு வந்த நோய் என்ன? நபியோட நபிக்கே போய் நேர்மையை சொல்றது, நபிக்கே போய் தக்குவாக சொல்றது, அந்த நோய் சிந்தனை. ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறது, குரானை எடுக்கிறது, அது மிஸ்யூஸ் பண்றது, ஒரு ஒவ்வொரு புதுசு புதுசா ஒரு விதத்தை உருவாக்குறது அறிவுல போட்டு. அப்ப இந்த மாதிரி செய்வாங்க. இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அதனுடைய அடையாளம் யஹ்ருஜூன் அலா ஹீனி ஃபுர்கத்தி மினன் நாஸ், 6163வது ஹதீஸ், மக்களை பிழித்தாளுகிற வேலையை பண்ணுவார்கள். என்ன செய்வாங்க? முஸ்லிம்களுக்கு மத்தியில கூறு போடுவாங்க, ஈமான்ங்கிற வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்குவார்கள். என்ன பிரிக்கிறது? முஸ்லிமா உள்ளவன நீ முஸ்லிம் இல்லைங்கிறது, மூமினா உள்ளவன நீ மூமின் இல்லைங்கிறது, நீ முஷ்ரிக், நீ காஃபிர், இப்படி சொல்லி மூமின்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துவார்கள். இதெல்லாம் இந்த நரகத்தின் நாய்களுடைய அடையாளம். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது மாதிரியான ஒரு ஃபித்னா வந்தா நான் என்ன செய்ய, என்ன பண்ண? முஸ்லிம்களுடைய ஜமாத் இருக்கும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு, நம்ம உருவாகி சின்ன சின்ன கூட்டமைப்பு இல்ல, முஸ்லிம்களுடைய தலைமையில காலம் தொட்டு என்ன செய்வாங்க, முஸ்லிம்கள் ஒரு கொள்கையில வந்திருப்பாங்க, அதை நீ பலமாக பற்றி பிடித்துக் கொள். சரி, அந்த மாதிரி கூட்டங்களே இல்லை, இப்ப ஆட்சி ஈச்சு எதுவுமே இல்லை. இப்ப என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதைத்தான் நீங்க மனசுல பதிய வைக்கணும். என்ன சொன்னாங்க? அவன் தொழுகையாளியா இருக்கிறான், அங்க போய் சேர்றது, அவன் நோம்பாளியா இருக்கிறான், அதனால அந்த ஜமாத்துல இது இந்த வேலை பண்ணாத. இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னா வந்து விட்டால் ஃபாத்தஸில் தில்கல் ஃபிரக குல்லிஹா, அந்த ஃபித்னா செய்யக்கூடிய கூட்டம் எப்படி இருந்தாலும், என்ன அமல் செய்தாலும், என்ன மாதிரியான நல்லறங்களை செய்தாலும், இந்த ஒரு ஃபித்னா போதும், அந்த கூட்டம் அனைத்தையும் விட்டு நீ விலகிவிடு, விலகிரு, அங்க போய் சேர்ந்திராத. வலவன் தாலபி அஸ்லி சஜரத்தின் ஹத்தா யுதிரிக்கல் மவுத், உனக்கு மவுத் வர வரைக்கும் ஒரு மரத்துடைய வேரை பிடிச்சாவது தொங்கிக்கொள், பிடிச்சுக்கோ, விடாத, ஒரு மரத்துடைய வேரை பிடிச்சுக்கோ, பிடிச்சு இழுப்பாங்க. ஏ ரசூல் அப்படி சொல்றாங்க, மரத்துடைய வேரை பிடின்னு, அது உவமை, மரத்துடைய வேர் ஸ்ட்ராங்கா இருக்கும், கொப்பை பிடிச்சாவது விழுந்துருவோம், உடஞ்சிரும், கொப்பை பிடிச்சு தொங்குறோம், எவனா பிடிச்சி இழுத்தானா உடஞ்சிரும், ஆனா மரத்துடைய வேரை நீ பலமா பிடிச்சுக்கோ, அப்படின்னா என்ன, பிடிச்சி இழுப்பான். பா, இந்த ஃபித்ரான நீனு வந்து உழுகு, நீனு முஸ்லிம்களை பிளவுபடுத்துற வேலையை பாரு, நீனு குரானை மிஸ்யூஸ் பண்ணு, நீனு என்னுடைய வழிமுறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்த மாறு, அப்படின்னு நம்மளை பிடிச்சி இழுப்பார்கள். அந்த கூட்டத்துக்கு நம்மளை அழைப்பார்கள். போயிராத, மரத்துடைய வேற பலமா பிடிச்சுக்கோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு காரியம், என்ன ஒரு காரியம்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மறுத்து குரானை மிஸ்யூஸ் பண்ணி முஸ்லிம்களை பிளவுபடுத்துவாங்க, காஃபிர் பட்டம் தருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? யக்துலூன அஹலல் இஸ்லாம் வயதவுன அஹலல் அவுசான், முஸ்லிம்களை கொல்வார்கள், சிலை வழிபாட்டுக்காரர்களை விட்டு விடுவார்கள். இந்த மூர்க்கத்தனம் வெறித்தனம் எல்லாம் எங்க இருக்கும்? முஸ்லிம்கள்கிட்ட இருக்கும். அடிப்படை என்ன? காஃபீர்கள்ட்ட சொல்லணும், இஸ்லாத்தை அழிக்கிறவன், எதிர்க்கிறவன், அவனுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கணும், அவனை அடக்கணும், அந்த சிந்தனை போய் பிரச்சனை பண்றதுலாம் எங்க? லோக்கலுக்குள்ள ஆயிடும் பிரச்சனை, போல எங்க வந்துடும்? முஸ்லிம்களுக்குள்ளேயே பிரச்சனை இப்படி மாறி ஆயிடும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்க தான் நரகத்தின் நாய்கள். அப்ப நாயின்னு ஏன் சொன்னாங்கதான், ஏன்னா நாயுடைய குணம் என்ன? அது வெறி பிடிக்கும். நாய்க்கு என்ன வெறி? இவங்க வெறி பிடித்தவர்கள். என்ன வெறி? முஸ்லிம்களை காஃபிர் பட்டம் கொடுப்பதில் வெறி பிடித்தவர்கள், முஸ்லிம்களை முஸ்லிக்காக்குவதில் வெறி பிடித்தவர்கள். இன்னொன்னு, அவங்க எதுக்கு அடங்க மாட்டாங்க? இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த நரகத்தின் நாய்கள், நாய் என்ன செய்யும்? நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது நாய்க்கு. ரோட்ல போய்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து கடிக்கும், அது நாயுடைய குணமா இல்லையா? இது மாதிரி இவங்க எங்க செய்வாங்கன்னா, முஸ்லிம்களை கொதருவாங்க. கொதர்றது எங்க நடக்கும்? இந்த நாயுடைய புத்தி முஸ்லிம்களை போய் அவர்கள் இந்த மாதிரி செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தின் நாய்கள் என்று வன்மையாக கண்டித்தார்கள். இது ஒண்ணும் போது சகோதரர்களே, இதுதான் ஃபித்னா. ஃபித்னானா என்ன நினைக்கிறீங்க? தர்கா கட்டுறது மட்டும் ஃபித்னாவா? அது ஒரு வகையான ஃபித்னா. ஃபித்னாக்கள் பல முகங்கள், பல வகைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதையும் ஃபித்னான் சொல்லியிருக்காங்க. எதை? அல்லாஹ் ஷிர்க் இருக்கு எதுவும் வைக்க மாட்டான், தொழுவா நோன்பு வைப்பா, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவா, ரசூலா எல்லாம் கரெக்டா இருக்குங்க, எல்லாமே பியூரா இருக்குங்க. ஒன்னே ஒண்ணு என்ன, முஸ்லீமை பார்த்து முஷ்ரிக் காஃபிர் புரிஞ்சு போச்சு. ஒரு ஈமான் உள்ளவனை பார்த்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனை பார்த்து இவன் முஷ்ரிக் காஃபிர் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவன் ஃபித்னாவாதி. அவன் என்னதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனா இருந்தாலும் அவன் நரகத்தின் நாய்கள். ஏன்னா அடுத்த கட்டம் என்ன நடக்கும், அடுத்த கட்டம் என்ன நடக்கும், ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர் முஷ்ரிக் சொல்லிட்டா அடுத்த கட்டம் என்ன நடக்கும், சண்டை கிண்ட போர் செய்யக்கூடிய நிலை வந்துச்சுருவீங்களே, அப்ப அவனை வெட்டலாமா இல்லையா? அவன் தான் காஃபிர் தானே, அவன் தான் முஸ்லீம் தானே, வெட்டலாம், அடிக்கலாம், குத்தலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா முஸ்லீமா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட நிறைய கட்டுப்பாடுகள் வரும். அவனுக்கு அவன் மானத்தில் விளையாடக்கூடாது, அவன் பொருளாதாரத்தில் விளையாடக்கூடாது, அவனுக்கு சலாம் சொல்லணும், அவனுக்கு அமைதியை வேண்டணும். இப்படி எத்தனை அம்புட்டையும் உடைச்சிடலாம், அம்புட்டையும் உடைச்சிடலாம், முடிஞ்சு போச்சு, டாபிக் க்ளோஸ். அதனால இந்த மாதிரியான வேலைகளை செய்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல கண்டிக்கிறான். வழிகேடு, இது ஒரு வழிகேடு. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல இருந்து புரிங்க. அல்லாஹ் 3:103 சொல்றான், வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிரியக்கூடாது சகோதரர்களே. பிரியக்கூடாதுன்னா நம்ம ஊர்ல போய் தர்காவை வணங்காதீங்க, தர்காவுக்கு போகாதீங்கிறோம், அப்போ நாங்களும் போய் ஒன்னா இருக்கோம், பிரியக்கூடாது. அதே இல்லை, அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வாணி, மார்க்கத்துல ஒன்றுபடு. இப்ப இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடுகிறார்கள், அதான் பிரச்சனை. அப்ப பிரிவினைவாதிகள் யார், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விடுகிறார்கள். இது நாள் வரைக்கும் முஸ்லிம்கள் நம்பி வந்த நபிமொழிகளை தூக்கி எறிகிறார்கள். தூக்கி எறிந்து விட்டு இந்த ஹதீஸை நம்பினால் நீ முஸ்லிம். எந்த ஹதீஸ், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் பதிவு பண்ணி ஆதாரபூர்வமானது என்று சொன்ன நமக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய அறிவாளிகள், ஆய்வாளர்கள், இப்னு தைமியா, இப்னு உசைமீன், ஷேக் பின் பாஸ், முஹம்மது பின் அப்துல் வஹாப், எல்லா தௌஹீத் அறிஞர்கள் அனைவரும் இந்த சிறுக்கையும் விதாயத்தையும் கண்டித்த எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட எந்த குறையும் இல்லாத சஹீஹான நபி மொழிகளை நம்பினான் நீ முஸ்லிம், காஃபிர் அப்படிங்கிறாங்க. அப்ப இது இந்த வழி. இப்படி சொல்றவங்க கூட தொழுக இருக்கு, நோன்பு இருக்கு, களிமா இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை பார்த்து நிறைய மக்கள் போய் ஏமாறுறாங்க. நபி என்ன சொன்னாங்க, ஏமாந்துற இந்த ஒண்ணு போதும், மூமினுடைய ஈமான்ல கை வச்சுட்டா முடிந்து விட்டது, அவர்கள் வழிகேடர்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் 42:13, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா, ஈசா, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா, அன் அகைமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே பிரிந்து விடாதீர்கள். எது பிரிவு சகோதரர்களே, ஒரு ஆள் வரலாசரிக்கணுங்கிறார், ஒரு ஆள் இல்லைங்க நீட்டி வைக்கணுங்கிறார், இது பிரிவினை இல்லை, இது பிரிவினையா இல்லையே? நீ விரலை அசைச்சாலும் அசைக்காட்டினாலும் ரெண்டு பேரும் மூமின். இவர் அவரை மூமினா பார்ப்பார், அவர் இவரை மூமினா பார்ப்பார். இந்த மாதிரி எத்தனை மசாயில்கள் இருக்குது, சட்டத்திட்டங்கள்ல கருத்து ஒருபாடு வரும், ஆனா எல்லாரும் மூமின் ஈமான்ங்கிற வட்டத்துல இருப்போம். இவன் அவங்கள ஈமா மூமின் பார்ப்பான், அவங்க இவனை மூமின் பார்ப்பாங்க. இது பிரிவினை இல்லை. எது பிரிவினை, நான் சொன்னதை ஏத்துக்கிட்டா நீ முஸ்லீம், இல்லாட்டா நீ காஃபிர், நாம் ஹதீஸ மறுத்தா நீனு மறுக்கணும், அப்பதான் நீ முஸ்லீம். இதனால வரைக்கும் இமாம் புகாரி முஸ்லிம் அதெல்லாம் கேட்கக்கூடாது, அப்ப நீ காஃபிர் முஸ்லீம்ன்னு சொன்னா இதுதான் பிரிவினை. ஏன் இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்துட்டா என்ன நடக்கும், நமக்கு பின்னாடி இருந்து தொழுவாங்களா? இப்ப நாட்டில் நடந்து போச்சு, நீங்க எங்க இருக்கனாலும் உங்களுக்கு தெரியல. நம்ம நாட்டுடைய சூழல் என்ன தெரியுமா, தர்காவுக்கு போக மாட்டாங்க, மௌலு போக மாட்டாங்க, தகடு காயத்து செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குவாங்க. ஆனா அவங்க அறிவுக்கு படலன்னு சொல்லி மறுக்கிறாங்கல்ல ஒரு ஹதீஸ, அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு காரணத்துக்காக அந்த பள்ளிவாசலுக்கு போகாதே, ஜாக்கு பள்ளிக்கு போகாத, எங்களை தவிர எந்த பள்ளிக்கும் போகாதங்கிறாங்க, போகாத. ஏன்னா அவங்க முஷரிக், அவுதுபில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். யாரப்பா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களை பார்த்து உங்களுடைய மண்டைக்கு படாத நபிமொழியை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக இவங்களா முஷ்ரிக், இவங்களை பின்பற்றி தொழுவக்கூடாது, அந்த பள்ளிக்கு போகக்கூடாது, அவங்க மௌத்தா போனால் ஜனாதால கூட கலந்துக்கிறது இல்லை. ஒரு பள்ளிவாசல், தௌஹீது பள்ளிவாசல், அங்க ஒரு ஆள் வர்றாரு, என்ன செய்யறாரு, பாத்ரூம்ல இருக்காரு ஜமாத் நடக்கும் போது. சரி, என்னைக்கா ஒரு நாள் வயிறு சரியில்லை விளங்கலாம், எப்பயுமே அப்படித்தான், ஜமாத் நடந்துகிட்டு இருக்கும், பாத்ரூம்ல உட்கார்ந்து இருப்பாரு, ஜமாத் முடிஞ்சோடதான் பாத்ரூம்ல வந்து வெளியே வருவார். அப்ப இது தொடர்ச்சியா நின்னுடனே அவர்த்த சகோதரர்கள் கேட்டாங்க, எங்க எப்ப பார்த்தாலும் ஜமாத் நடக்கும், பாத்ரூம்ல இருக்கிறீங்களே, பாத்ரூம் முடிஞ்சோ ஜமாத் முடிஞ்சோ நீங்க வெளியே வந்து தனியா தொழுகிறீங்களே என்னன்னு கேட்டாங்க. என்ன சொன்னார் தெரியுமா, நீங்களா முஷ்ரிக், நீங்களா முஷ்ரிக், உங்க பின்னாடி தொழுவ மாட்டோம். அதுக்குதான் அப்ப என்ன, ஜமாத் நடக்கும் போது பள்ளியில உட்கார முடியல, பாத்ரூம்ல உட்கார முடியுது, அந்த அளவுக்கு அந்த வாலிபருடைய மனசை இன்னைக்கு கெடுத்து வச்சிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கு போக கூடாதுன்னு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மொத்தத்துல எங்க ஜமாத்துடைய பள்ளிக்கு மட்டும்தான் வரணும், வேற எதுவுமே பள்ளி இல்லை, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பூரா நாசமாக்கிட்டாங்க. பள்ளி வாசலுக்குன்னு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை கையில எடுத்து, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது பள்ளி இல்லை, இது பதி இல்லை, இது பள்ளி இல்லை, நான் கட்டினதான் பள்ளி வாசல், இங்க மட்டும் வா. ஹரம் ஷரீஃப்ல தொழுகலாமா, அங்க உள்ள இமாமு அவ்வளவு படிச்சிருக்காரு, அரபி தெரிஞ்சிருக்காரு, அவரும் உங்க கொள்கையை தப்புன்னு சொல்றாரு, நீங்க மறுக்கிற ஹதீஸ் அவர் ஏத்திருக்காரு, அவர் தெரியாம சிறுக்கு வச்சுட்டு இருக்கிறார், ஹரம்ல உள்ள இமாம் தெரியாம சிறுக்குல வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து சொல்லணுமா, என்ன சொல்லணும், இந்த விளக்கத்தை சொல்லணும். அந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் அப்படியே இருந்தால் அவரும் முஷ்ரிக், ஹரம்ல உள்ள இமாமும் முஷ்ரிக். ஹரம்ல என்ன தனியா தொழுதுட்டு போங்க, பேசுறாங்க ஹரம்ல, அந்த இமாமுக்கு பின்னாடி தொழுவாதீங்க, இப்ப என்ன தனியா தொழுதுட்டு போங்க, ஹரம்லையும் வந்து ஜமாத்தா, ஏன் அதே மஸ்ஜித் நிராறுன்னு ஆக்க வேண்டியதானே, தமிழகத்துல மட்டும் மத்த பள்ளி பூரா நிராறு, அப்ப ஹரம் ஷரீஃப் மட்டும் உங்களுக்கு நல்ல பள்ளியா, அதையும் நிராறு பட்டியல சேர்க்க வேண்டியதானே. இமாம் புகாரி அவர் தெரியாம சிரிக்க வச்சுட்டார், பாவம் புகாரி வந்து அப்பாவி பாவம், தெரியாம சிரிக்க வச்சுட்டார், தெரியாம அந்த அதீச நம்பிட்டார். இப்படி சொல்றாங்க, அப்ப இது பிளவா இல்லையா, என்ன நடக்கும், யார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சொன்ன அவ்வளவு கடமைகளையும், ரசூலுல்லா சொன்ன அவ்வளவு கடமைகள், கட்டுப்பாடுகள், பொறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கிடலாம், அவன் மௌத்தா போனா ஜனாசால கலந்துக்கிறது இல்லை, அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா வர்றது இல்லை, அவனுடைய விஷயங்கள் எதுலையும் தலையிட மாட்டாங்க. கேட்டா அவனா முஸ்லீக்குல காஃபிர்ல, இந்த மாதிரியான ஒரு நோய் இன்னைக்கு உருவாயிருக்கு. இது என்னமோ, அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், நரகத்தின் நாய்கள் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது குஃபுருக்கு போறதுக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கு பாக்கி, என்ன, குரானை மிஸ்யூஸ் பண்ணியாச்சு, ஹதீஸையும் குரானையும் மோத விட்டு என்ன செய்யறது, இந்த ஹதீஸை சுண்ணாக மறுக்க வேண்டியது, அப்புறம் குரானை மிஸ்யூஸ் பண்ண வேண்டியது, ஹதீஸை நம்புற மக்களை எல்லாம் முஸ்லீக்கும் சொல்ல வேண்டியது, நரகத்தின் நாய்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, ஒன்னே ஒன்றுதான் பாக்கி, என்ன தெரியுமா, கொலை செய்யறது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் இருக்கிறனால அதுக்கான சூழல் இல்லை, ஒரு பேச்சுக்கு அந்த காலத்தில் மாதிரி ஹவாரிஜிகள் அன்னைக்கு இருந்த மாதிரி சூழல் இருந்துச்சு வைங்களேன், அது மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு கூட்டமாக இருந்தாலும் வைங்களேன், என்ன நடக்கும், அது அந்த அந்த ஃபித்னா தான், என்ன ஹதீஸ் நம்ம, நீ முஷ்ரிக், நீலாம் ஒன்னும் கொல்லணும், நீ முஷ்ரிக்கா இருக்கிற, என்ன எதிர்க்கிறியா, எனக்கு எதிராக பேசுறியா, கொலை தான் நடக்கும், அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இது எந்த வழியை நோக்கி போகுது, இதுதான் ஃபித்னா. இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல கண்டிக்கிறான், 3:105 வசனம், வலா தக்கு, நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால அவங்களெல்லாம் காஃபிர்லாம் நம்ம சொல்றது இல்லை, எப்ப சொல்லுவோம், அதாவது ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, நரகத்தின் நாய்கள் செஞ்ச ஒரு வேலை ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, என்ன, முஸ்லிம்களை இவன் காஃபீர் ஆயிட்டான், முஸ்ரிக் ஆயிட்டான்னு சொல்லி கொலை செய்யணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாக்கி இருக்கு, அதை செஞ்சுட்டா காஃபீர் ஆயிடுவாங்க. இது காஃபீர் ஆனா என்ன, அல்லாஹ் மறுக்கணுங்கிறது கிடையாது, இதை செஞ்சா போதும். ஏன்னா அபூ மாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, கானூ மூமினீன், மூமின்களாக இருந்தார்கள், கஃபரு பஅத ஈமானிஹிம், தங்களுடைய ஈமானுக்கு பிறகு காஃபீர் ஆனார்கள். கவாரிஜுகள் காஃபி, கவாரிஜுகள் எப்படிங்க காஃபீர் ஆனா, அல்லாவே இல்லைண்டானா, ரசுல்லாவை பத்தி ஏதாவது சொன்னானா, அல்ல நபி மொழிகளை நபி சொன்னாலும் மறுத்தா, அப்படியா மறுத்தான், அப்படிலாம் மறுக்கல, இது நபி சொன்னதில்லை, இது குரானுக்கு முரண்படுது, இப்படி சொல்லி சுன்னாவை மறுத்து குரானை மிஸ்யூஸ் பண்ணி முஸ்லிம்களை காஃபிராக்கினான். அப்புறம் கொலை செய்தார்கள். அந்த கொலை வரும்போது அப்ப குஃபுர் வந்து விடுகிறது. அந்த ஒண்ணுதான் பாக்கி. இதுல கவனமாக இருங்க சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் மூல 105வது வசனம், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்த பிறகு பல கூட்டங்களாக பிரிந்து விட்டார்களே அவர்களை போன்ற நபியை நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மக்களை சொல்றான் நீங்க ஆகிராதீங்க, தெளிவான சான்று வந்த பிறகு. சான்று என்ன? தெளிவான சான்று குர்ஆன், இன்னொன்று நபி மொழி. வந்து விட்டால் கட்டுப்பட விட வேண்டும். அல்லாஹ் சொல்ல அவர்களை போல நீங்க ஆயிராதீங்க. பல கூட்டங்களாக யார் அப்படி செஞ்சா? நமக்கு முன்னாடி உள்ள சில கூட்டங்களை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். ஏற்கனவே தெளிவான சான்றுகள் வந்த பிறகு பல கூட்டங்களாக மாறினார்கள். அது யாருங்க? அது நசராக்கள். அல்லாஹ் சான்றை கொடுத்தா, வேதத்தை கொடுத்தா, அதன்படி நடக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணாங்க? அவங்களா மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள், வேதத்தில் சிலதை ஏற்றார்கள், சிலதை விட்டார்கள். அவங்களுக்குள்ள பல கூட்டங்கள் உருவாயிருச்சு. நீங்க பார்க்கலாம், கிறிஸ்தவர்களே பல வகையான வெரைட்டி. இவன் நான் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவம்பா, அவன் நான் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவம்பா, இப்படி பல கூட்டங்கள் உருவாயிருச்சு. அல்லாஹ் சொன்னா இந்த மாதிரி நீ மாறிறாத, நான் தான் முஸ்லீம், அவன் காஃபிர், அவன் மூமின் இல்லை, நான் தான் மூமின், இந்த வேலையை செஞ்சிடாத. அது மாதிரி அல்லாஹ் கொடுக்குறான். அனாம் 6வது அத்தியாயம் 159வது வசனத்துல, இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானு ஷியான் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, தங்களுடைய மார்க்கத்தை பல கூறாக பிரித்து பல கூட்டங்களாக இருக்கிறார்களே, இவர்களோடு நபியே உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. என்ன தொடர்பு? இந்த வேலையை செஞ்சிட்டா நபியை விட்டு விலகிட்டான், பல கூட்டங்களை பிரிஞ்சிட்டா விலகிட்டான். இதை சொல்லும் போது அப்ப ஒரு ஊர்ல உபச்சாரம் செய்யறான், அங்க போய் மார்க்கத்தை சொன்னா அந்த கூட்டம் பிரியத்தான் செய்யும். ஒரு ஊர்ல எல்லாரும் சிரிக்கு வைக்கிறான், அப்ப அந்த இடத்துல போய் சிரிக்கு வைக்காதுன்னா அங்க பல கூட்டங்கள் வரும். அப்ப மார்க்கத்துல பிரிவினை செய்யக்கூடாதா? அப்படி இப்படின்னு போட்டு குழப்புவாங்க. அங்கெல்லாம் நீ மார்க்கத்தை சொல்லுகிறாய், அவன்கிட்ட மார்க்கம் இல்ல. நீ மார்க்கத்தை சொல்லி அதன்பால் அழைக்கலாம், பாத்தியில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்து எடுக்கலாம், சத்தியத்தின் பக்கம் கொண்டு வரலாம். ஆனா இன்னைக்கு நீங்க செய்யற வேலை என்ன? நபிமொழிகளை விட்டு நீங்கள் போய்விட்டு, மார்க்கத்தை விட்டு நீங்கள் போய்விட்டு, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்க வழிகேடர்னு சொல்றீங்க. அப்ப இது வந்து பிளவுபடுத்துறதா இல்லையா? மார்க்கத்தில் இல்லாதவங்களை பிளவுபடுத்தி மார்க்கத்துக்கு கொண்டு வாங்கிறது தான் குர்ஆன் வசனம் சொல்லுது. நீங்க செய்யற வேலை என்ன? மார்க்கத்தில் உள்ளவர்களை பிளவுபடுத்துகிறீர்கள். ஹதீஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான், குர்ஆனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான், நீங்க அதீச மறுத்துட்டு அவன காஃபி மூமின் இல்ல முஸ்லிக் இல்ல அப்படின்னா, அப்ப அல்லாஹ் சொன்ன இந்த எச்சரிக்கைக்குள்ள வரீங்களா? மார்க்கத்தை நிலைநாட்டலையே நீங்க. அல்லாஹ் சொன்னது என்ன? அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். ஆனா அகைமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள். இங்க நீங்க செய்யற வேலை என்ன? தீன நிலைநாட்டலையே, தீனை ஏத்துக்கிறலையே, அந்த தீன்ல சந்தேகத்துல ஏற்படுத்துறீங்க. இஸ்லாத்தின் இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய நபி மொழிகள்ல மறுத்து சந்தேகத்தை ஏற்படுத்தி அதனால பிளவு வருது. அப்ப இது ஆபத்தான ஒரு வழிமுறை. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நபிமொழிகள் மறுக்கப்படுது. எப்படி? குர்ஆனுக்கு முரண், குர்ஆனுக்கு முரண். இந்த ஃபித்னாவுடைய ஆரம்பம் என்னன்னா, குர்ஆனை வந்து தப்பு தவறா ஹதீஸோட மோத விட்டு ஹதீஸ்களை மறுக்கிறதுனால வந்த விளைவு தான் இந்த விளைவு. இது ஹவாரிஜிகள்ட்ட நிறைய இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறேன். முஸ்லிம்ல 282வது ஹதீஸ், யஸீதுல் ஃபக்கீர்னு ஒரு தாபிய, அவர் என்ன செய்யறாருனா கூட்டமாக மதீனாவுக்கு ஹஜ் செய்ய போறாரு, மதீனாவை கடந்து போறாரு. அப்ப மதீனாவுக்கு வந்த உடனே அங்க ஜாபிர் இப்னு அப்துல்லா, இவங்க யாரு? சஹாபியா இல்லையா? சஹாபி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தூண்ல சாய்ந்து கொண்டு மக்களுக்கு ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அறிவிக்கிறாங்க? ஹதீஸை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் மறுமையில பரிந்துரை பண்ணுவாங்க, நரகத்துல சில பேர் உளுந்துருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரைக்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, இப்படிங்கிற ஹதீஸ். இதை கேட்டோடையுமே இந்த யஸீதுல் ஃபக்கீர்ங்கிறவர் ஆரம்பத்துல ஹவாரிஜ் சிந்தனையில பாதிக்கப்பட்டிருந்தார். அவரும் அவர் கூட ஹஜ்ஜு செய்ய வந்திருந்தவங்களும் பாருங்க, நரகத்தின் நாய்கள் சிந்தனையில இருந்தவங்க எங்க வந்திருக்காங்க? ஹஜ்ஜு செய்ய கூட வந்திருக்கிறாங்க. அப்ப ஹஜ்ஜு செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, பயான் பண்றாங்க. இதை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இந்த ஒரு ஃபித்னா போதும், ஹதீஸ்களை குரானுக்கு முரண்முரண் சொல்லி மறுக்கிறது, காஃபிர் ஆக்குறது முஸ்லிம. அப்ப இந்த மாதிரி ஹதீஸ் அறிவிச்சோனையுமே இந்த யஸீதுல் ஃபிக்ஹ் ஹவாரிஜுடைய சிந்தனையில் பாதிக்கப்பட்டிருக்கார். இவர் ஜாபிர் அலி உங்ககிட்ட கேட்கிறார், என்ன பெரியவர் மா து ஹதீஸ் மா ஹாதல்லதி து ஹதீஸுன், என்ன ஹதீஸ் நீங்க அறிவிச்சிட்டு இருக்கிறீங்க, சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில சில பேர் நரகத்துக்கு போயிருவான், அவன் செஞ்ச பாவத்துக்காக ஈமான் இருக்கும், ஆனா செஞ்ச பாவத்துக்காக அல்லாஹ் நரகத்துல போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரையால் அவனை விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்படி நிறைய ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈமான் உள்ளவங்க கூட அல்லாஹ் நாடி மன்னிக்காட்டினீங்களே, அல்லாஹ் அவனை நரகத்துல போட்டுட்டு ஈமான் கொண்டதுக்காக அப்புறம் சொர்க்கத்துல போடுவான். இப்படி நிறைய ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் எல்லாம் யாரும் அறிவிச்சுட்டு இருக்கிறா? ஜாபிர் அலி உள்ளவங்க மதீனாவில் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க, மஸ்ஜிது நபவியில வச்சு. இப்ப இந்த ஹவாரிஜி சிந்தனையில் உள்ள யஸீதுல் ஃபக்கீர் என்ன செய்யறாருன்னா, என்னங்க ஹதீஸ் அறிவிக்கிறீங்க, என்ன அறிவிக்கிறீங்க, ஹதீஸ போய் அறிவிச்சுட்டு இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஹதீஸ்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வந்துருச்சா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே நரகத்தின் நாய்கள் குர்ஆனை ஓதுவார்கள், சுன்னாவை மறுப்புவாங்க. இங்க சுன்னா மறுக்கப்படுது, குர்ஆன் ஓதப்படுது. என்னங்க ஹதீஸ சொல்லிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னகமன் துதுகையின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா, நீ யாரை நரகத்தை நுழைவிக்கிறாயோ அவனை இழிவுபடுத்தி விட்டாயின்னு அல்லாஹ் சொல்றான். நீ என்ன சொல்றீங்க, நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவானா? அப்ப அல்லாஹ் அவனை கண்ணியில படுத்துறான். என்னது யோசிக்கிறது? ஏ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா கேட்டு போப்பா. அந்த வசனத்துக்கு இருக்கு சம்பந்தம் இருக்குதா? முரணா இருந்தா என்ன செய்யணும்? இல்ல நரகத்துக்கு போ, அது மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்தையும் சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, நரகத்தில் இருந்து அவர்கள் வெளியேற முற்படும் போதெல்லாம் மறுபடியும் பிடித்து அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். குர்ஆன் வசனம் இருக்குது, இதையும் சுட்டிக்காட்டி. அப்ப நரகத்திலிருந்து வெளியேறவே முடியாது, வெளியேறினா கூட பிடிச்சு உள்ளக்க தள்ளுவாங்கன்னு இருக்குது குர்ஆன் வசனம். நீங்க என்ன சொல்றீங்க, நரகத்துல கொஞ்ச காலம் இருப்பாங்க அப்புறம் சொர்க்கத்து போவாங்கன்னா? இது குர்ஆனுக்கு முரணி இல்லையா? என்ன ஹதீஸ் அறியல? ஹதீஸ் இல்ல, இது நபி சொன்னதே இல்ல. யாரிடத்துல சொல்றாங்க? சஹாபி இடத்துல சொல்றாங்க. யாரு? ரசூலுல்லாஹ் நேரடியா பாடம் படிச்ச அந்த சஹாபி இடத்துல அவரு சொல்றாரு, நபி சொன்னாங்கன்னு. இவங்க சொல்றாங்க நபி சொல்லல. ரசூலுல்லாஹ் நேரடியா காதுல கேட்டு இந்த சஹாபிய பார்த்து நபி சொல்லல, ஏன்னா குர்ஆனுக்கு முரணா இருக்குது. குர்ஆனுக்கு ஏன்னா அவங்க ஹவாரிஜுடைய கொள்கை என்ன? கொள்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தா அப்படியே சூப்பரா இருக்கும். ஏன்னா வெளிப்படையில பார்த்தா என்ன தெரியுது? நரகத்துக்கு போன நரகம் அப்படி சொன்னா தாங்க தீமை ஒழியும். எப்படி நரகத்துல கடப்பான் அப்படின்னா? ரொம்ப கொள்கைவாதிங்க பாருங்க, பாவம் செஞ்சா நரகத்துல நிரந்தரமா கடப்பங்கிறாங்க. இவங்க வந்து பூசி முழுகிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படிதான் நடக்குது. ஹதீச சொன்னா பூசி முழுகிறது, மழுப்புறது, மழுப்புறம்மா. அப்ப இந்த ஹவாரிஜியுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு? நரகத்துல போயிட்டு வெளியே வந்து அப்புறம் சொர்க்கம் போவானா? அது நல்ல இல்ல, அதெல்லாம் வந்து சரியில்லை. நரகத்துல நிரந்தரமா கடப்பாங்க. எல்லாத்துலயும் எக்ஸ்டிமேட்டா போறது, ஹதீஸ் போடக்கூடிய அந்த லிமிட்டை தாண்டி அப்படி யோசிக்கிறது. கேட்டா தக்குவா, இறையச்சம், நேர்மையா சிந்திக்கிறோம், நியாயமா சிந்திக்கிறோம், இப்படிதான் போய்கிட்டு இருக்கும் வண்டி. அப்ப இந்த மாதிரி சொன்னோடனே அப்பதான் ஜாபிர் அலி உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஹவாரிஜி சிந்தனையில இருந்த அந்த யஸீதுல் ஃபக்கீர்கிட்ட, குர்ஆன் அல்லாஹ் மகாமி மஹமூதுன்னு சொல்றான் தெரியுமா? உன்னை உயர்வான ஒரு இடத்துல எழுப்போம்னு ரசூலுல்லாஹ் அவங்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்குது. அந்த உயர்வான அந்தஸ்து என்ன தெரியுமா? அதுதான் நரகத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பியவர்களை அவங்க செஞ்ச பார்த்துக்க நரகத்துக்கு போயிடுவாங்க, அவங்கள விடுதலை செய்வதற்கு ரசூலுல்லாஹ் பரிந்துரை பண்ணுவாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மக்காமே மஹமூத், புகழுக்குரிய அந்தஸ்து, புகழுக்குரிய இடம். இதுதான் குர்ஆன்ல இருக்குதுப்பா அப்படின்னு சொன்ன. இதுக்கு பிறகுதான் அந்த குர்ஆனுக்கு முரண்படுங்கிற அந்த சிந்தனையில் இருந்தாரு ஹதீஸு, அந்த யஸீதுல் ஃபக்கீர் ஹவாரிஜி சிந்தனையில் இருந்தவர், அவரோட இருந்தவங்க எல்லாரும் மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? அதான் ஆச்சரியம். எப்படி மாறுறாங்க தெரியுமா? அந்த ஜாபிர் அலியில உங்களை பார்த்துட்டு, ஆ தரவுன ஷேக யக்திபு அலா ரசூலில்லாஹ், இந்த பெரியவர் ரசூலுல்லாஹ் மேல போய் சொல்லுவாரா? என்ன ஈமான் இந்த பெரியவர் சொல்றாருப்பா, நபி சொன்னார், நம்பிட்டு போக வேண்டியதல்ல. இத போய் குர்ஆனோட மோத விட்டு இந்த பெரிய நபி மேல போய் சொல்லுவாரா? இந்த ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட வந்தோனையுமே எல்லாம் அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து விலகி சுன்னாவின் பக்கம் வருகிறார்கள். ஒரே ஒரு மனிதரை தவிர, ஒரே ஒரு மனுஷர் வரல, மற்றவங்க எல்லாம் மாறிட்டாங்க. அப்ப இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன? யாரோ ஹதீஸ் எல்லாம் இதனால் வரைக்கும் முஸ்லிம்கள் நம்பி வந்த ஹதீஸ பூரா மறுத்துட்டு, யாரோ எங்கேயே எப்பவோ ஏதோ செய்து விட்டார்கள், ஹதீஸ ஏதோ செய்து விட்டார்கள். அப்ப நமக்கு என்ன ஈமான் வருது, எல்லாரும் முஸ்லிம்கள், ஹதீஸ் அறிவிச்சவங்க எல்லாம் முஸ்லிம்கள், ஹதீஸ்களை இமாம்கள் பொய் சொல்லாதவங்க. அவங்க எப்படி பொய் சொன்னாங்க? அப்போ நபி மொழி. இப்ப இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இது ஹவாரிஜிகளுடைய சிந்தனை வழிகேடு. என்ன சம்பந்தம் இல்லாத, எனக்கு சம்பந்தம் இருக்குதா? நரகத்தை நீ யாரை ஊட்டி அவன் இழிவுபடுத்தி விட்டாய். ஆமா அது இழிவு தான். என் இழிவுக்கு பிறகு எல்லாம் கண்ணியத்தை தரமாட்டானோ? ஒரு ஆளுக்கு இழிவை கொடுத்தா இழிவே தான் கொடுத்துட்டு இருப்பானா? தப்பு செஞ்சா பிள்ளைய அடிக்கிறோம் அப்படின்னா காலம் கூட அடிச்சு அதை சாவடிக்கணுமா? ஒரு நேரம் அடிச்சு ஒரு நேரத்துல மன்னிக்க மாட்டோம். இப்படி சம்பந்தம் இல்லாத வசனத்தை நரகத்துல அவர்கள் போட போதும் போதெல்லாம், வெளியே வரும்போதெல்லாம் மறுபடியும் உள்ளே அனுப்பப்படுவாங்க. யார் முஸ்லீமுக்கு அல்லாஹ் சொன்னா, காஃபிருக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை பண்ணுவாங்க. யாரு காஃபிருக்கா? மூமினுக்கு. அப்ப இந்த வேறுபாடு வித்தியாசத்தெல்லாம் பாக்குறது இல்ல. எதையாவது குர்ஆன் வசனத்தை எடுத்து அறிவுல போட்டு பார்த்து ஹதீஸை கூட மறுக்க முடியும். அப்ப நம்புறவங்களை எல்லாம் வழி கேடுறது, என்ன ஹதீஸ் சொல்ற, என்ன ஹதீஸ் சொல்றன்னு கேலி கிண்டல் பண்றது. அப்ப இது ஹவாஜுடைய வழி. ஏன்னா அந்த இது ஒரு வகையான வழிகேடு. ஏன்னா சுண்ணா சொன்ன வழியில நிக்காம எக்ஸ்ட்ரீமேட்டா சிந்திக்கிறது, எக்ஸ்ட்ரீமேட்டா இறையச்சம். தௌஹீத் என்ன நடக்குதுன்னா, தௌஹீதுங்கிற பேர்ல எக்ஸ்ட்ரீமேட்டா போறாங்க. தௌஹீதுங்கிற பேர்ல, தௌஹீத் கரெக்ட் தான், ஆனா தௌஹீதுங்கிற பேர்ல சுண்ணாக்களை எல்லாம் சிறுக்கு 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 புதுசு புதுசா சிறுக்க கண்டுபிடிக்கிறாங்க. கேட்டா நாங்க தான் கொள்கைவாதி, தௌஹீதுல கரெக்டா இருக்கிறோம். உதாரணம் இந்த ஹவாஜியுடைய சிந்தனை பாருங்க, எல்லாம் கரெக்டா ஒரே மாதிரி இருக்கும். புகாரியில 1211வது ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹவாரிஜியோட சண்டை நடக்குதுல, அப்ப அபூ பர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, கையில வாகனத்தை குதிரையை வச்சுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழுதுட்டு இருக்காங்க, கையில குதிரையை பிடிச்சுக்கிட்டு, அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு. அந்த குதிரை என்ன செய்யும், தொழுவ கொஞ்சம் முன்ன பின்ன போகுது. இவரும் என்ன செய்யறாரு, கொஞ்சம் அப்படியே அசைஞ்சுட்டு இருக்கிறார். இதை இந்த ஹவாரிஜி ஒரு ஆள் பாக்குறார், ஒரு ஆள் ஹவாரிஜி பார்த்துட்டு, அல்லாஹும்ம யா அல்லாஹ், இந்த ஆளை ஒரு நரிச்சு நாசமாக்கு. எப்படி தொழுகிறா இருப்பார் இந்த ஆளு, இந்த ஆளு எப்படி தொழுகிறா இருப்பார்? இத வெளிப்படையில பார்த்தா அவன் சொல்றது சரிதானே? தொழுகும் போது என்ன வாகனத்தை பிடிச்சுக்கிட்டு, இப்படிதான் அந்த சிந்தனை பூரா பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவானது மாதிரி, பெரிய தக்குவா மாதிரி இருக்கும். அப்பதான் அபூ பர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹோட 7-8 போர்ல கலந்துருக்கிறேன். ரசூ சல்லா சொங்க போர்ல இந்த மாதிரிலாம் செய்யறத அவங்க சலுகையா கொடுத்தாங்க, கண்டுக்கிறல. நாயை ஒட்டகத்தை வாகனத்தை வெளியில விட்டுட்டு அதுசாமி எங்கேயோ சுத்தும், நான் இங்க பதட்டிக்கிட்டு இருப்பேன், ஆகா எங்கேயோ ஓடிடுமா? ஏன்னா அந்த காலத்துல வாகனம் ஓடிச்சுன்னா என்ன செய்யறது? பற்றாக்குறை ஒண்ணும் இல்ல, பாலை ஓட சாக வேண்டியதா? அந்த மாதிரி ஒரு நடுவுறவை தொழுகிறத விட வாகனத்தை என் கையில வச்சுக்கிட்டு நான் தொழுகிறோம்னு தப்பு கிடையாது. ரசூல்லா அதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா சுன்னத்தை என்ன செய்யுது, நமக்கு ஒரு சலுகை வழங்குது, அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனா இந்த ஹவாஜுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டி எக்ஸ்டிமேட்டா யோசிக்கிறது. இது மாதிரி அது முஸ்லிம்ல 1773வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல அகமதுல 18360வது ஹதீஸ், 18360வது ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹவாஜோட சண்டை நடக்குதுல, சஹாபாக்கள் இந்த ஹவாஜோட சண்டை போட்டாங்க, அதுதான் பெரிய விஷயம். சண்டை நடக்குது. அப்ப ஒரு நதி, இந்த பக்கம் ஹவாஜ், இந்த பக்கம் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்துல்லா பின் அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, இவருடைய அடிமை அந்த ஹவாரிஜோட போய் சேர்ந்துட்டான். இவர் தெரிந்த ஒரு அடிமை எங்க போய் சேர்ந்த, ஹவாரிஜோட போய் சேர்ந்து அங்க நிக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அங்க கூட இருந்தவர் அழைக்கிறார், அபு ஃபைரோஸ் அவர் மட்டும் ஹிஜ்ரத் பண்ணணும். எப்படி ஆகிவிட்டாங்க பாருங்க, ஹிஜ்ரத்தா என்ன ஹிஜ்ரத்து? மக்காவை விட்டுட்டு மதீனாவை விட்டுட்டு இந்த ஹவாரிஜியோட போய் சேரணுமா, அதுக்கு பேர் ஹிஜ்ரத்தா. அப்பதான் அப்துல்லா பின் அபி அவுஃபா சொன்னாரு, யா அது அல்ல, அல்லாவின் எதிரியே ஷைத்தான, அல்லாவின் எதிரியே, ஹிஜ்ரத் பண்ண நல்லவன சொல்ற நீ, நான் ஹிஜ்ரத்தும் பாத ஹிஜ்ரத்துமா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹோட நான் ஹிஜ்ரத் ஏற்கனவே பண்ணிட்டேன்டா, இதுக்கு பிறகு என்னடா ஹிஜ்ரத் இருக்குது கேட்டார். அப்ப இவங்க சிந்தனை எப்படி இருக்குன்னா, இவங்களா ஒரு பிளவை ஏற்படுத்திட்டு ஹிஜ்ரத்தும் பாங்க மார்க்கம் பாங்க கொள்கம் பாங்க, அப்ப இவங்களை விட்டு யாராவது போயிட்டாங்களே, ஈமானை விட்டே போய் விட்டான், இஸ்லாத்தை விட்டே போய் விட்டான். நீ அல்லாஹ்வுடைய தூதர, இப்படி அதிகாரத்தை பூரா கையில எடுக்கிறது இந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனை. இன்னொன்னு குறிப்பா, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்னங்க, இந்த சூனியம் கண்ணீர் முஸ்லீமுக்கு சம்மந்தம் இல்லாத டாபிக், அது எவனோ செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல அல்லாஹ் நன்னா பாதிப்பேரும் அதுவும் முடிச்சுட்டாங்க, அதுக்கு வைத்தியம் என்ன, குர்ஆன் சூராக்களை ஓதி ஊது, அதுதான் வைத்தியம், வேற எந்த வைத்தியமும் இல்லை. ரசூல் அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க, அது நம்ம மூளை கூடாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அதுக்குள்ள போய் மூழ்கி பெரிய ஃபித்னா ஏற்பட்டிருக்கு, ஹதீஸ் புறா மறுத்து பெரிய ஃபித்னா. இதுவும் யாருடைய சிந்தனை தெரியுமா, இந்த சூனியம் வந்து பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு ஹதீஸ் சொல்ற கருத்துக்கு மாத்தமா சிந்திக்கிறாங்களே, இதுவும் யாருடைய சிந்தனை, ஹவாரிஜிகளுடைய சிந்தனை. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஈராக்க பத்தி, ஏன்னா அதெல்லாம் தெரியணும்ல, ஈராக் புகாரியில 3498 ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்க சுட்டி காட்டி சொன்னாங்க, மஷ்ரிக் கிழக்கு பகுதியை சுட்டி காட்டி சொன்னாங்க, மின் ஹாகுனா ஜாஅத்தில் ஃபித்னா, இங்கிருந்து தான் ஃபித்னாக்கள் வருகிறது. புகாரியில 3498 ஈராக்கில் இருந்தால் ஃபித்னா வரும்னு சொன்னாங்க. அதே புகாரியில 6934 ஹதீஸ், 6934 ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈராக்கை சுட்டிக்காட்டி சொன்னாங்க, இங்கிருந்து ஒரு கூட்டம் உருவாகும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிய மாட்டார்கள், குர்ஆனை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, ஹதீஸை மறுப்பாங்க என்று இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஈராக்ல இருந்து உருவாகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் புகாரில் 1037 ஹதீஸ், நபி அவர்கள் ஒரு முறை அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ஷாமினா ஃபீ யமனினா, எங்களுடைய ஷாம் நாட்டிலையும் யமன் நாட்டிலையும் நீ பரக்கத் பொலி, ஏன்னா மதினாவுக்கு மேல ஷாம் மதினாவுக்கு கீழே என்னது யமன், இந்த ரெண்டுக்கும் ரசூலா துவா செய்யறாங்க. அப்ப ஈராக் நாட்டை சார்ந்த ஒரு ஆளு ஒஃபி நஜிதினா, எங்கள் பகுதிக்கும் துவா பண்ணுங்க, ரசூலா அப்பையும் துவா செய்யல, யமனுக்கும் ஷாமுக்கும் தான் துவா செஞ்சாங்க. மறுபடியும் அவர் கேட்கிறாரு, எங்க நாட்டுக்கும் துவா செய்யுங்க, ஈராக்குக்கும் துவா செய்யுங்க. அப்ப ரசூலா சொன்னாங்க, அங்கதான் பூகம்பங்களும் ஃபித்னாக்கள் வருது, வபிஹா எத்துலும் கருணும் ஷைத்தான், அங்கதான் ஷைத்தானுடைய கொம்பு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக் இந்த அளவுக்கு சொன்னது காரணம் என்ன, இந்த ஹவாரிஜிகள் ஈராக்ல இருந்தா உருவானாங்க, இந்த ஹதீஸ் மறுக்கிறதும் குர்ஆனோட மோத விடுறதும் அங்கிருந்தா உருவாச்சு. இப்போ ஒரு வரலாற்று நிகழ்வு பாருங்க, கவனத்துல வைங்க, இது பல நூல்கள் இருக்குது. என்ன தெரியுமா, ஒரு முறை எஹியபுல் சாயிது, இவர் ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், இவங்க அறிவிச்ச ஹதீஸ் புகாரிலேயே ஆயிரம் நிறைய இருக்குது, ஹதீஸ் உள்ள ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிச்சவர். இவர் யாருன்னா தாபியா, யாரு சஹாபியுடைய காலத்துக்கு அடுத்து வந்து தாபியா. இந்த எஹிபுனு சைது ஒரு நாள் வந்து மக்களுக்கு ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறார், அப்போ ஒரு வசனத்தை படிக்கிறார், வயின் மின் ஷயின் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு வமாமுனு நஸிலுஹு இல்லா பி கதரி மஅலூம், எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய கருவுல நம்ம கையில இருக்குது, எல்லா பொருளுக்கும் கருவுலத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம், அதனுடைய ரிசுக்க நம்ம அளந்து தர்றோம் அப்படின்னு என்ன செய்யறான்ல ஒரு வசனத்தை இறக்குறான். அப்போ இது இந்த அந்த கூட்டத்தில் ஒருத்தவர் இருந்தார், யாரு தெரியுமா, ஜமீல் இப்னு நுபாத்தத்தை நுபாத்தா ஈராக்கி. அன்னைக்கே வந்துருச்சு இந்த சூனிய பிரச்சனை, ஏன்னா ஹவாரிஜிகள்னா என்னது சிந்தனை தானே, ஹதீஸ் உள்ளதை நம்புறது இல்லை, அன்னைக்கே வந்துருச்சு. இப்படி ஹதீஸ்களை ஒரு மேதை தாபீன், ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிச்சவர், அனஸ் உங்களை பார்த்தவர், சஹாபாக்களை சந்திச்சவர், இவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சவர், இந்த மாதிரி ஒரு வசனத்தை படிக்கும் போது இந்த ஆள் கிண்டலா உட்கார்ந்துட்டு அபு முகமது, அவருடைய புனை பேர் அபு முகமது, ஹராயத்த சிகரமின் தில்கல் ஹசாயின், சூனியத்தை இந்த ஹசா இந்த கருவூலங்கள்ல சூனியம் ஒண்ணும், என்ன கேட்கிறாரு, அல்லா இறக்கக்கூடிய இந்த கருவூலங்கள்ல சூனியம் ஒண்ணா அப்படின்னு கேள்வி கிண்டல் பண்றார். அப்ப எஹியபுனு சாயின் சொன்னாரு, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன், மாஹாதா மின் மசாயில் முஸ்லிமின், இது முஸ்லிம்களுடைய பிரச்சனையே இல்லையே, இதை பத்தி ஏன் நீ பேசுற சொன்னாரு எஹிபுனு சாயிப், இது முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட மேட்டரே இல்லையப்பா. அப்பதான் அந்த இடத்துல இருந்த அப்துல்லா பின் இபுன் அபி ஹபீபாங்கிற அறிஞர் சொன்னார், அபு முஹம்மத் தர்க்கம் செய்ய மாட்டார், அவர் தர்க்கம் பண்ண மாட்டார், மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே போவாரு. வலாக்கின் அலைய, நீ என்கிட்ட வா, என்கிட்ட வந்து நீ கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பதில். என்ன பதில் தெரியுமா? அஸ்ஸஹ்ருலா எதுரு இல்லா பிஇதுனில்லா, சூனியம் அல்லாஹ் நாடாமல் அதனால் பாதிப்பு ஏற்படாது. அல்லாஹ் நான் ஏற்படும், நான் சொல்றேன். இப்ப நீ என்ன சொல்ற? அந்த நேரத்தில் இப்படி சொன்னோனையுமே அந்த வாயெடுத்து போய்விட்டார். இப்படி ஒரு வரலாறு இருக்குது. அப்ப இந்த சிந்தனை எல்லாம் இவர் யாருன்னா, ஈராக்கி, ஈராக் நாட்டை சார்ந்தவர். ஈராக் குறித்த ரசூல் என்ன சொன்னாங்க? அங்கதான் ஃபித்னாக்கள் குழப்பங்கள்லாம் வரும், கவாரிஜிகள்லாம் உருவானாங்க. அப்ப இந்த ஃபித்னா குழப்பங்கள்லாம் அன்னைக்கு உருவாயிருச்சு சகோதரர்களே. எனவே நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நரகத்தின் நாய்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்களுடைய அடையாளங்கள் உங்களுக்கு புரியுது. நபி அதனால எனக்கு பின்னாடி 72 கூட்டம் வரும், முன்னாடி உள்ள கூட்டம் 72 பிரிஞ்சிச்சு, என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமா பிரியும், எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அந்த ஒரு கூட்டம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயி ராஷிதீனல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களுடைய வழியையும் பற்றி பிடியுங்கள். முஸ்லிம்கள் கூட்டமாக ஒரு கொள்கையிலே அப்படியே இருந்து வருவார்கள், அந்த சுன்னாவை ஏத்து ஏத்து அப்படியே குழுவா இருப்பாங்க, ஒரு பெரிய கூட்டமா நபிமொழி அப்படியே அந்த கூட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும், அந்த நபிமொழி அந்த கூட்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். திடீர்னு வந்து ஒரு புது குழப்பம் வரும், இப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வரும் ஒரு குழப்பம், அப்ப விளங்கிக்கோங்க. ஈயாக்கும் முகதசாத்தின் ஊர், அதெல்லாம் புதுமை, குள்ள முகதசத்தின் விதா, எல்லா புதுமையும் வழிகேடு. நபி அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க சகோதரர்கள், பிதாத்துல இதானங்க பிதாத்து. எது பிதாத்? சுன்னத்துக்கு மாற்றம் தான் பிதாத். சுன்னத்னா என்ன? வழிமுறை. என்ன வழி? ரசூலுடைய வழி. அப்ப அது பழசு. பழசு வந்து ஹக்கு, சுன்னத். இது நாள் வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய சுன்னத், அந்த சுன்னத்தை மறுத்தால் அதான் பிதாத். அப்ப சுன்னத்தை மறுக்கும் போது புது கொள்கை வரும், புது வழிகேடு வரும், தேவையில்லாத பிளவுகள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும். அதனால நபி சொன்னாங்க, கருத்து வேறுபாடு வரும்போது குரான கூட சொல்லல பாருங்க. ஏன்னா குரான எல்லா வழிகட்ட கூட்டமும் தூக்குச்சு, எல்லா வழிகட்ட கூட்டத்துக்கும் முடிவு வச்சது, அவன் வழிகேடன்னு வெளிப்படுத்தி உரிச்சு காட்டினது நபிமொழிகள் தான். அவன் என்னத்தை சொல்றான்னா அப்படி எதனாலும் நபிமொழியில இருக்கும், இது ஒண்ணு போதும் அது வழிகேடுங்கிறதுக்கு. அதனால ரசூலா சொன்னாங்க, அழைக்கும் பி சுன்னதி, கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் எனக்கு பின்னால், அப்போது என்னுடைய வழியை பற்றி பிடியுங்கள். இது ஒரு அடையாளம், ரசூலாவுடைய சுன்னா. இன்னொன்னு சொன்னாங்க, அந்த சுன்னா தனியா விடப்படாது, அதை முஸ்லிம்கள் அங்கீகரித்து அப்படியே வருவார்கள். வஹியல் ஜமாஆ, அதுதான் நபித்தோழர்களின் கூட்டம். இன்னைக்கு உங்க அது மறுக்கிற ஹதீஸ்லாம் பாருங்க, நபித்தோழர்கள் அங்கீகரிச்ச நபிமொழிகள். அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான அடையாளத்தை சொல்லியிருக்காங்க. எந்த மூமினையும் பார்த்து முஷ்ரிக் அல்லாஹ்வுக்கு என்ன வைக்கிறான், கபூர்ல போய் முட்டுறான், அல்லாஹ் அல்லாத உங்களை கையேந்திரான், அவன முஸ்ரிக்னு சொல்லுங்க, சொல்லணும். அவன் சிரிப்பு வைக்கிறான், அல்லாஹ் மட்டும் வணங்குவாங்க. அந்த மக்களை பார்த்து மூமின் காத்திருந்தோம்னா, இது கொலை செய்யறது தான், கொலை செய்யறது. கொலைனா கத்தி எடுத்து குத்தணுங்கிறது கிடையாது. ஒரு முஸ்லீமை பார்த்து நீ மூமின் இல்லடா, நீ முஸ்ரிக்டான்னு சொன்னா போதும், கொலைதான் அது, ஃபித்னாதான் அது. நபி சொல்றாங்க, நான் சொல்லல, புகாரில் 6047 ஹதீஸ், மன் கதஃப மூமினம் பி குஃபரின், யார் ஒருவர் மூமினை பார்த்து காஃபிர் முஸ்ரிக் என்று சொல்கிறாரோ, ஃபஹுவக கத்லிஹி, அது அவனை கொல்ற மாதிரி தான், கொல்ற மாதிரி தான். ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு மூமினை கொண்டால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், காலிதன் முஹல்லதன், அவன் நரகத்துல என்றென்றும் கிடப்பான், அல்லாஹ் அவனை சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய கோபம் வருது. அல்லாஹ் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கான், ஒரு மூமினை கொண்டால் குர்ஆன் வசனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் அதோட சேர்க்கிறாங்க, என்ன, ஒரு மூமினை பார்த்து நீ காஃபிர் முஸ்லிக் என்று சொன்னால் அவனை கொலை செய்யறப்போ நரகத்துல நிரந்தரமா கிடப்பாய், அல்லாஹ் உன்னை சபிப்பான், அழிவல்லாம் அழகி, அவன் மீது அல்லாஹ் கோபமும் படுவான். அப்படிப்பட்ட ஒரு பாவம் தான் அவன். உண்மையிலே மூமினா இருந்தான் நீங்களே, அவனை பார்த்து நம்ம முஸ்லிக்குங்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம முஸ்லிக் ஆயிருவோம். அப்படி செஞ்சான் ஒரு மூமினை பார்த்து, நீ முஸ்லிக், உன் பின்னாடி நின்று துருவ மாட்டேன், உன் பள்ளிக்கு நான் வரமாட்டேன், உன் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேன், நீ செத்து போனா உனக்கு ஜனாசா தொழுவ மாட்டேன், பாவம் நின்று தொட மாட்டேன், ஒரு மூமினை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க, அவன் உண்மையிலே முஸ்லிக்கா இருந்தா பிரச்சனை இல்லை, நீ தொழுதாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகார்ல 6104. ஒரு மூமினை பார்த்து இப்படி சொன்னால் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கன்ஃபார்மா முஸ்ரிக், ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கன்ஃபார்மா காஃபிர். ஒன்னு அவன் காஃபிரா இருப்பான், இவன் காஃபிரா இருப்பான். யார் மேல குற்றம் சாட்டுறான், அவன் முஸ்ரிக்கா இருந்தா அவன் முஸ்ரிக், இவன் மூமின். அவன் முஸ்ரிக்கா இல்ல, நீ முஸ்ரிக்கு, நீ காஃபிர். இத்தாவே அவங்களுக்கு அல்லாஹ் வணங்குற மக்களை பார்த்துக்கிட்டு இந்த புகாரி மாமெல்லாம் முஸ்ரிக்குன்னு சொல்லிக்கிட்டு ஹதீஸை வந்து அறிவு அடிப்பில் மறுத்துட்டு தன்னுடைய அறியாமையால் மறுத்துட்டு ஹதீஸை நம்புற மக்கள்லாம் முஸ்ரிக்குன்னு சொல்லி நீங்க முஸ்ரிக் ஆகணுமா, நீங்க காஃபிர் ஆகணுமா, கொலை செஞ்ச பாவம் உங்களுக்கு வரணுமா, வாயை மூடிக்கிட்டு பேசாம நம்ம தொழுதுகிட்டு போக வேண்டியதுதான். நிறைய தௌஹீத் கருத்துக்களையும் மார்க்கத்துக்காக பெரிய தியாகங்களையும் சிறந்த அறிவாளிகளாகவும் மாமேதைகளாகவும் இருந்தார்கள் இல்லையா, அந்த அறிஞர்கள் வழிகேட்டு கூட்டத்துடைய அடையாளத்தை சொல்லி இருக்கிறாங்க. உதாரணமா ஷேக் இப்னு தைமியா அவர்கள் மஜ்முஉல் ஃபதா என்ற அவங்களுடைய நூல்ல மூணாவது பாகம் 355 பக்கத்துல சொல்றாங்க, அசலுல் பிதா, பிதாத்துடைய அசல் ஒரிஜினல் அடிப்படை என்ன தெரியுமா, ஹவாரிஜிகள். அவங்க என்ன செய்வாங்க,
மறுத்துட்டு
அவங்களுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களை எல்லாம் காஃபிர் என்று சொல்வார்கள். அப்ப குரானை தப்பா யூஸ் பண்ணுவாங்க, நபிமொழிகளை மறுப்பார்கள், நபிமொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை காஃபிர் என்று சொல்வார்கள். இதுதான் ஒரிஜினல் பிதாத். இந்த பிதாத்தை தான் ஹவாரிஜிகள் மோத்தசிலாக்க செய்தார்கள் என்று அவர் தெல்ல தெளிவா அவருடைய நூலில் சொல்கிறார். இதையும் ஷேக் அல்பானி, இப்னு கசீர், எல்லா அறிஞர்களும் வழிகட்ட கூட்டத்துடைய அடையாளம் இதைத்தான் சொன்னாங்க. செஞ்சு அமலை பாழாக்க வேண்டாம், நரகத்தின் நாய்களா போய் விழ வேண்டாம். எனவே அன்பான சகோதரர்களே, எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, வேண்டாம் ஃபித்னா. இந்த மாதிரியான ஃபித்னாக்கள்ல மலையில கொண்டு போய் கூட ஒதுங்கிருங்க. அசலாதான் இப்பெல்லாம் ஃபித்னா வரும், அப்ப ஒரு மூமின் யாரும் தெரியுமா, இந்த ஃபித்னா எல்லாம் விட்டுட்டு போகணும், எங்களுக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மலையில போய் இருப்பான். ஆடுகளை மேய்த்து கொண்டு கிடைக்கிறத தின்றுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து கொடுத்து அப்பான். இவன் தான் சிறந்த மூமின்னு சொன்னாங்க. எனவே இந்த ஃபித்னாவில் சிக்காதீங்க. நமக்கு இயக்க உணர்வு வேண்டாம், ஈமானிய உணர்வு வேணும். அந்த உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. இந்த நரகத்தின் கிலாபுண்டா, நரகத்தின் நாய்களாக இருக்கக்கூடிய ஹவாரிஜியுடைய சிந்தனையை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான. குரான் சுன்னா என்ற வழியில் நம்மை வாழ வைத்து இதுநாள் வரைக்கும் சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபவ தாபீன்கள், இப்படி நபியோடும் வந்து இந்த இஸ்லாம் தொன்று தொட்டு வந்து கொண்டே இருந்தது, அதே வழியில் அல்லாஹ் நம்மளை மரணிக்க வைப்பானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிருந்தவானா இந்த ரபில் அலைஹி அஸ்ஸலாமு அலைக்கும்.